الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا وقال تعالى أيضا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة وقال صلى الله عليه وسلم أيضا خير بقاع الأرض مساجدها وشر بقاء الأرض أسواقها صدق رسول الله صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும் ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதக்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களுக்குள்ள சகல ஏற்பாடுகளையும் செய்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு சில சட்டதிட்டங்கள் சில கட்டளைகளை இட்டிருக்கின்றார் சில நல்ல காரியங்களை ஏவினான் சில கெட்ட காரியங்களை எங்களுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கின்றார் மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அடியானுடைய கடமை என்னவென்றால் மார்க்கத்துடைய அறிவை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் குர்ஆன் ஹதீஸை ஏன் விளங்க வேண்டும் சும்மா விளங்கி பட்டம் எடுப்பதல்ல அல்லது எனக்கு தெரியும் என்ற கருத்துக்களை சொல்வதல்ல மாற்றமாக மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கோங்க என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் குர்ஆன் ஹதீஸை விளங்க சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன் என்னை பரிபாலிக்க கூடியவன் என்னை பாதுகாக்க கூடியவன் எனக்கு உணவளிக்க கூடியவன் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் என்ற வாழ்க்கையை முடிக்கக்கூடியவன் என்னுடைய சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய எஜமானன் என்னுடைய எஜமானன் அவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அத விளங்குறது தான் நோக்கம் மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்றதுடைய நோக்கம் என்ன படைச்ச நாயன் என்ற சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் எனக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அவன் என்ன விரும்புறான் என்ன வெறுக்கிறார் அவன் சந்தோஷப்படக்கூடிய செயல்கள் எது அவன் வெறுக்கக்கூடிய செயல்கள் எது அதை விளங்கி என்னென்னா என்னுடைய கடமை ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அவனை படைச்சவன் அவனுடைய சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய எஜமானனை சந்தோஷப்படுத்துறது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை துனியால சந்தோஷப்படுத்துறந்தானே எங்களுக்கு அவர் உதவி செஞ்சார் இவர் உதவி செஞ்சார் ஊடு கட்டி தந்தார் எங்களுக்கு அப்படி இப்படி எல்லாம் செஞ்சார் அதனால நாங்க அவரை சந்தோஷப்படுத்தணும் என்று நாங்க யோசிக்கிறோம் அத கடமைன்னு விளங்குறோம் துனியால எங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தற்காலிகமானது அதுக்கே நன்றி உள்ளவராயிருங்க அதுக்கே நன்றி செலுத்துங்க அது அதுக்கு நன்றி செலுத்துறது எங்கட கடமை என்று நாங்க விளங்கி இருக்கக்கூடிய நாங்க எங்களை படைச்சி எங்களோட சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எஜமானன் அவனை சந்தோஷப்படுத்துறது எங்களோட கடமை இல்லையா? கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரி, அது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை. அதற்காக அவனை சந்தோஷப்படுத்தணும் எங்களோட விருப்பமான மாதிரி இல்ல. எனக்கு நன்மை என்று படுறது எல்லாம் செய்யறதுனால நன்மையாக போறது இல்ல. எனக்கு கெட்டது என்று படுறத எல்லாமே கெட்டது இல்ல. அல்லாஹ் ரசூலால எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன், இதுதான் நன்மையான காரியங்கள், இதுதான் தீமையான காரியங்கள் என்று எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலால் ரொம்ப தெளிவா இருக்குது, ஹராமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடப்பட்டது சிலது சந்தேகத்துக்குரியதும் இருக்குது, அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதுல இருந்து தவிர்ந்து போங்க சொல்லப்பட்டிருக்கு. எது சந்தேகமோ அதுல இருந்து தவிர்ந்து போங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அப்ப ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களும், எங்களைய படைச்சவன் சும்மா படைச்சுட்டுடே இல்லை, எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார், எங்களுக்கு வழிய காட்டினான், எங்களோட ஈடேற்றத்துக்கு வழிய காட்டினான், எங்களோட வெற்றிக்கு வழிய காட்டினான், எங்களோட முன்னேற்றத்துக்குள்ள வழிய காட்டினான், எங்களோட நிம்மதி சந்தோஷத்துக்குள்ள வழிய காட்டியிருக்கிறான், எங்களோட பொருளாதாரத்துல நாங்க முன்னேற, எங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமைய, எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய, எங்களோட சகல விஷயங்களுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான நபியின் மூலம் வழிய காட்டினான். சும்மா படைச்சிட்டு உடைய இல்ல, அறக்குறையா இடையில விட்டுட்டு உடையில ரப்பு. அப்ப கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட ஈடேற்றத்தை எங்களோட வெற்றிய எங்களுக்கு எதுல நலவு, எதுல கெடுதி, எதுல கண்ணியம், எதுல கேவலம், எதுல எங்களுக்கு சந்தோஷம், எதுல எங்களுக்கு கவலை, சகலதையும் எங்களைய விட எங்களைய படைச்சவன் அறிஞ்சவர், எங்களைய விட எங்களைய படைச்சவன் அறிஞ்சவர். கல்யாணத்தை எடுத்துக்கொண்ட நாங்க ஒரு அடிப்படையில முடிவு செய்யறோம், நிறத்தை பார்த்து, பார்க்க பார்த்து, வசதிய பார்த்து, குடும்பங்களை பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்தார். அதுக்கப்புறம் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார். எதை பார்க்கணுமோ அதை பார்க்க இல்ல, நல்ல குணத்தை பார்க்க இல்ல, மார்க்கத்தை பார்க்க இல்ல, வெறும் வெளிரங்கத்தை பார்த்து முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அதுல தான் நலம் என்று விளங்கிச்சு, இதுல தான் வெற்றி என்று விளங்கிச்சு, இது தான் சரி என்று எடுக்கப்பட்டது, அதை நான் செய்தேன். கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். அப்ப எங்களைய படைச்ச நாயன், எங்களுக்கு ஜோடிகளை அமைத்தவன், இந்த ஜோடி இது இது சந்தோஷமா அமைறதுக்கு வழி என்ன, அடிப்படை என்னன்னு சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு நாங்களே எங்கட கையால மண்ண வாரி போட்டுக்கொள்றோம், எங்கட யாவரத்துல நாங்களே மண்ண வாரி போட்டுக்கொள்றோம், எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நாங்களே மண்ண வாரி போட்டுக்கொள்றோம். தெளிவா சொல்றேன், எங்களோட கைகளாலே நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்றோம். அல்லாஹ் அநியாயம் செய்ய இல்ல, குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாம உங்களுக்கு அநியாயம் செய்ய இல்ல, நீங்களே தான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டீங்கன்னு சொல்றாரு. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட புத்திய பாவிக்காம அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை தான் நாங்க ஏற்றுக்கொள்வோம். புத்திக்கு எங்களுக்கு வெளிரங்கத்தை தான் விளங்கேடும், ஒவ்வொன்றுடைய வெளிரங்கத்தை இணையால உங்களையாட பார்க்கலும். வட்டி எடுத்தா கொடுத்தா முன்னேற்றம் தான் விளங்குது, துனியா அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிப்புகளை பாருங்களே, வட்டிக்கு எவ்வளவு அறிமுகம் செய்யப்படுவது, வட்டிய அதுல எல்லாம் என்ன, நீங்க தோத்து போவீங்க, தோல்வி அடைவீங்க, நஷ்டவாளியா போவீங்க என்று அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க வெற்றி அடைவீங்க, வெற்றி பெறுவீங்க, முன்னேறுவீங்க, உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும், இதைத்தானே அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அல்லா என்ன சொல்றாரு, நீங்க அழிஞ்சு போவீங்க, நீங்க இல்லாம போவீங்க, நீங்க நாசமா போவீங்க. அல்லாஹ் சொல்றான், அழிப்பானா, அழிப்பான், அழிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அப்படியே அவர்கள் யாவரத்தை லொஸ்டாக்கித்தான் அழிக்கணும் என்று இல்ல, சில நோய்களை ஏவி விட்டான்டா, அவர் சம்பாதிச்சது எல்லாம் மண், ஈக்கிற ஊட்டையும் வித்து, எல்லாத்தையும் வித்து, ஊட்டையும் வித்து, கடைசியா மையத்து வீட்டுக்கு வரும், ரோட்டில் நிக்கிறார், மருந்து செஞ்சிருக்கிறாங்க, மருந்து, சிலது நோய், சிலது அல்லாட சோதனை தண்டனை, எல்லாம் நோய் இல்ல, எல்லா நோயும் நோய் இல்ல, சில நோய்கள் தண்டனைகள். ஜகாத்த சரியா கொடுக்க இல்லைண்டா, நான் என்ன தெளிவா விளங்கி கொண்டது, ஜகாத்த சரியா கணக்கு பார்த்து அந்தந்த வருஷத்துக்குள்ள முடிக்கும். பலர்கள் எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த பலர்களோட எல்லா நிலைமையிலையும் பலர், பல அமைப்புல உள்ளவங்களோட பழகுறதுனால விளங்குது, ஜகாத் கொடுக்கறதுக்கு கையில இப்ப சல்லி இல்ல. சல்லி இல்லைன்னா ஓட்டி கொண்டிருக்கிற வாகனத்தை வித்து ஜகாத்த கொடுங்க. வாகனத்தை வித்து ஜகாத்த கொடுங்க, கடன் எடுத்து ஜகாத்த கொடுங்க. உங்களுக்கு ஜகாத் கடமை, சரியா கணக்க பாருங்க. ரமலான்ல ஜகாத் கொடுக்கறதா இருந்தா ரமலானுக்கு முந்தி கணக்கெடுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஜகாத் கடமைன்னு பாருங்க. அத அந்த வருடம் பூர்த்தி ஆகத்தோட வெளியாக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடணும். தகுதியானவங்களை பார்த்து கொடுக்க, அதை வச்சு ரோல் அடிச்சா அது மக்கியதெல்லாம் நாசமாக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளணும், தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஆதாரத்தோட நான் பேசுறேன். சென்ற வருடம் இந்த ஜக்காத்தை பத்தி ஒரு இடத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஜக்காத் கட்டாயம் கொடுக்கப்படணும், அதை பத்தி பேசக்கூடிய நேரத்துல இன்றைக்கு 8 கூட்டத்துக்கு ஜக்காத் கொடுக்கப்படணும், அதுல இன்றைக்கு ஒரு 4-5 கூட்டம் இருக்கிறாங்க, ஃபகீர் இருக்கிறார், மிஸ்கீன் இருக்கிறார், கடனாளி இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்தவங்க வர விரும்புறவங்க இருக்கிறாங்க, அதே போல இந்த 4 கூட்டம் உறுதியா இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தர ஜக்காத்த குறைஞ்சது 4 பிரிக்கணும். 1,00,000 எனக்கு ஜக்காத் கட வேண்டாம், 4 பிரிக்கணும். அதுல ஒரு 25,000 இந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா இதை குறிப்பிட்டு அதை ஞாபகப்படுத்துறேன், விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனால இந்த ஜக்காத் இவங்களுக்கு கொடுக்கப்பட இல்லையா, இது உரியவங்களுக்கு போயிட்டு சேர இல்லையா, எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தவங்க முருத்தா போறாங்க. இதுக்கு ஜவாப் சொல்லணும், இதுக்கு பதில் அல்லாஹ்க்கு சொல்லி ஆகணும். ஜக்காத் கடமையான மக்கள் ஜக்காத்த அந்த மக்களுக்கு கொடுக்காததுனால அவங்க அவங்க தேடி பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்லையா கொடுக்க கூடிய அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அவங்களோட கடமை சரியானவங்களை பார்த்து தேடி பார்த்து கொடுக்கிறது. ஏமாத்துற கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்குது. எங்கட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேடணும். அப்ப அப்படி ஜக்காத் கொடுக்கறாங்களா, எங்கட கொழும்புல கொடுக்கறாங்களா, வெளியில விடுவோம் இல்ல, அப்படி கொடுக்கறாங்க இல்ல. ஒன்று ஜக்காத்த சரியா பிரிக்கிறாங்க இல்ல, அடுத்தது ஜக்காத்த உரிய காலத்தை கொடுக்கறாங்களும் இல்ல. ஜக்காத்த கொடுக்க இல்லையான்னு கேட்டா எல்லாம் இன்னும் சல்லி ஆவினா கொடுக்கிறேன், தள்ளி ஆவி நான் கொடுக்கிறேன் அல்ல, வருஷம் பூர்த்தி ஆவி நான் கொடுக்கணும். ஜக்காத் தள்ளி ஆவுரமாய் அது ஆவட்டும். ஜக்காத் வருஷம் பூர்த்தி ஆவிட்டேனா எவ்வளவு கடமை என்று பார்த்து எடுத்து கொடுத்துடணும். இல்ல அழிக்கும் ஜக்காத், கொடுக்காத அந்த ஜக்காத் ஊற விட்டு சொத்து இவர்த இவர்த லாட்சியில இருக்கி, இவர்த சாமான்ல இருக்கி, ஊற விட்டு சொத்து இருக்கி. அப்படியா எனக்கு ஜக்காத் இந்த வருஷம் ஒரு 500,000 கடமையாயிருந்தா, நோம்புல நான் ஜக்காத் கொடுக்கிறது, தலை நோம்புல வருஷம் நான் கணக்கு வச்சிருக்கிறேன் தலை நோம்ப, அல்லது ஜனவரி ஜனவரியை நான் வருஷத்தை வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு ஜனவரியிலிருந்து ஜனவரி. அப்ப இந்த வருஷம் பூர்த்தி ஆகுறதோட எனக்கு 500,000 ஜக்காத் கடமையாயிருந்தா கணக்கு பார்த்ததுல அந்த 500,000 எனக்கு சொந்தம் இல்லை. அந்த 500,000 நான் என்ற சல்லிலிருந்து வெளியாக்க இல்லைண்டா, நஜீஸ் அசுத்தம் என்ற பணத்துல இருக்கு. ஏன்னா சுத்தமான பணத்துல அசுத்தமான பணமும் கலந்திருக்கு. அசுத்தமான பணம் இருக்கிறே நல்ல பணத்தை சேர்த்து மண்ணாக்கும். வியாபாரத்துல எல்லாம் லாஸ் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கடன் கொடுக்கறதுக்கு கடனுக்கும் சேர்த்து ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா சைனாக்காரன் எனக்கு சாமான் தந்திருக்கிறான் ஒரு 2 கோடிக்கேண்டா, இப்ப சாமான் எந்த வருஷம் பூர்த்தி ஆகல, அது எந்த பொறுப்புல இருக்கேண்டா, அந்த 2 கோடியும் எந்த பணத்தோட சேர்க்கப்படணும். ஏந்த சல்லி 1 கோடி, அந்த அவனுக்கு கொடுக்க 2 கோடி, 3 கோடிக்கு ஜகாத் பார்க்கணும். எந்த கையில உள்ளதுக்கு பார்க்கணும், எனக்கு உறுதியா வரைக்கிறதுக்கு பார்க்கணும், எந்த பேங்க்ல எவ்வளவு இருக்கு அதை பார்க்கணும், எந்த ஸ்டாக்ல எவ்வளவு சாமான இருக்கு அதையுமே கணக்கெடுக்கணும். மொத்தத்தை பார்த்து மொத்தத்துக்கு ஜகாத் கொடுக்கணும். இப்படி கொடுக்கறாங்களா என்றா கேள்விக்குறியா தான் இருக்கு. செலர்கள் கொடுக்கறாங்க, செலர்கள் கொடுக்கறாங்க. காணி வாங்கி போட்டிருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புல, இன்றைக்கு அது ஒரு நல்ல வியாபாரம். கையில யார்கிட்ட யாரையும் நம்பி சல்லி கொடுக்க இயலாது. அப்ப நீங்க ஒரு காணியை வாங்கி போட்டா இப்ப இந்த வருஷம் வாங்கினா வார வருஷம் அந்த விலை கூடுது. அப்ப அந்த அடிப்படையில காணிகள் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இந்த காணிகளும் ஜக்காத்துக்குள்ள வரணும். விக்கிற நீயத்தோட வாங்கப்பட்ட வாகனங்கள், விக்கிற நீயத்தோட வாங்கப்பட்ட காணிகள், இதுக்கெல்லாம் ஜக்காத் கணக்கு பார்க்கணும். பாக்குறாங்களா எங்களோட ஸ்ரீதேவிகள், கேள்விக்குறி. அப்படி ஜக்காத் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஜக்காத்தை கொடுத்தாங்கடா, ஒரு 2-3 வருஷத்துல ஏழைகளே இருக்க மாட்டாங்க, எடுக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நாங்க பொதுவா 5,000, 10,000, 2,000 இப்படி கொடுத்து கொடுத்தே எங்கட ஜக்காத் போகுது. வருஷம் முழுக்க வாழ்க்கை பூரா அவர் அந்த நிலைமையில தான். ஹைர், இது இடையில வந்த ஒரு கருத்தை நான் சொன்னேன். மேலான சோழ ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் அத்தா ஜகாத் மாலி ஃபக்கத் தஹப ஷர்ரு, யார் அவருடைய பணத்துடைய ஜகாத்த சரியா கணக்கு பார்த்து நிறைவேற்றுவாரோ அவருக்கு அவருடைய சொத்து செல்வத்துக்கு வர இருந்த அழிவு நாசம் போய்விட்டது என்று சொன்னாங்க. ஜகாத்தோட பேசு இப்படித்தான் பார்க்கணும். ஜகாத்தி நாங்க நினைச்ச மாதிரி ஜகாத் கொடுக்கல. நான் சொல்ல வந்தது என்னண்டா, நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு நல்லது என்று பற்றது, எங்களுக்கு கெட்டது என்று பற்றது எல்லாம் நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்டது தான் நல்லது கெட்டது, அதுக்கு ஒப்பானது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சில சட்ட திட்டங்களை எங்களுக்கு போட்டான். எங்களை கஷ்டப்படுத்த போட இல்ல, எங்களை நோவிக்கிறதுக்கு இல்ல, எங்களை கேவலப்படுத்துறதுக்கு இல்ல, எங்களை இல்லாமாக்குறதுக்கு இல்ல, எங்களை முன்னேற்ற நினைக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாம் அறிவிச்சா அடுத்த கள்ளன் யோசிப்பார். இது அவனை ஜெயில போட்டா சின்ன கள்ளன் பெரிய கள்ளனா தான் ஜெயில இருந்து வெளியே வருவான். ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் களவெடுத்த ஆட்கள், தவறுகள், குற்றவாளிகள் ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன முதாக்கரா செய்வாங்க, நீ எப்படி உள்ளுக்கு வந்தாய், நீ எப்படி வந்தாய், இவர் அவருக்கு சொல்லுவார், அவர் இவருக்கு சொல்லுவார், நான் இந்த வீட்டுக்கு இப்படி இறங்கினேன், இப்படி எடுத்தேன். ஓ சின்ன விளப்பம் உள்ளவன் போய் பெரிய விளப்பத்தோட வெளியே வருவார். கல்லண திருத்துற வழி இல்ல, ஜெயில போடுறது. நாங்க எல்லாரும் ஏழுமேண்டா ஜெயில்களுக்கு பயானுக்கு மாஷா அல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறேன். ஜெயில்களுக்கும் பயானுக்கு போறாங்க. எங்களுக்கும் அல்லாஹ் போகக்கூடிய பல சந்தர்ப்பங்களை தந்தார். இந்த வெளிக்கடை ஜெயில எங்கட பெண்கள் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆண்கள்ல பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பெருநாள் தொழுகையும் நடத்தப்பட்டது. மேலான கண்ணியமான சொல்ல அது மனிதன திருத்துற இடம் இல்லை, இன்னும் கெட்டு போற இடம். அவன் நான் இதே போல இந்த சட்ட திட்டங்கள் இருக்கிறதே, இது எங்கட பார்வைக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அல்லாஹ் அதுல கயிற வச்சிருக்கிறான், எங்களுக்கு நலவை வச்சிருக்கிறான், முன்னேற்றத்தை வச்சிருக்கிறான், வெற்றியை வச்சிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமை, எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய மார்க்கம் தெளிவான தீன், நாங்க தேடி பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க கூடினான். ஆனா எங்கட பெற்றோர்கள் முதலியர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, எங்கட தாய் அவட தாய் 3வது 4வது எடுத்தா அவரு தயாவத்தி ஆயிருப்பா அல்லது ஒரு சோமவத்தி ஆயிருப்பா. எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல அவங்கல முயற்சி செஞ்சாங்க, அதனால அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த தொடர்ல நானும் நீங்களும் மத்தியில இருந்து ஜும்மா கேட்டு கொண்டிருக்கிறோம், பயான் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன முயற்சி செஞ்சோம், நாங்க இந்த மக்கள் என்ன முயற்சி செஞ்சோம், எத்தனை பேருக்கு இங்கிலிக்கு சொல்லேயும் ஜும்மாக்கு பின்னாலேயாவது ஏந்த முயற்சியால நான் இந்த ஏந்த வாழ்க்கையில ஒருவர் இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கா, ஒரு முயற்சி ஒன்று இருக்கா, சண்டை பிடிக்கா டைம் இருக்கு. சைத்தான் எங்களை அந்த வேலையில இருந்தா விட்டுட்டான். நீங்க எல்லாம் அடிச்சு போங்க, நீங்க எல்லாம் சண்டை பிடிங்க, அவன் குறைய பாருங்க, இவன் குறைய பாருங்க, கூட்டம் கூடுங்க, இடைக்கிட சந்திங்க, சந்திச்ச இடத்துல எல்லாம் உருபலாய கழுவுங்க என்று எங்களை அதுல அதுல ஈடுபடுத்திட்டான். அந்த வேலை பறக்கத்தான் நடக்குது, அதுல என்ன குறைப்பாடு இல்ல. நாங்க எல்லாம் ஒத்துமையாகி, நாங்க எல்லாம் ஒன்றுபட்டு, நாங்க எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த உலகத்துல 500 கோடிக்கு மேல மக்கள் களிமா இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 161,000 மேல மக்கள் கபருக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக கணக்கெடுப்பின் படி சொல்றாங்க 161,000 பேர், அந்த கூடையிலும் குறையிலும் அவ்வளவு மக்கள் களிமா மௌத்தாவுறாங்க. அதுல நீங்க சரியா கணக்கெடுத்தா 100,000 மேற்பட்டவங்க களிமா இல்லாம போறாங்க. 100,000 மேற்பட்ட மக்கள் களிமா இல்லாம போறாங்க. இதுக்கு என்ன கவலைப்பட்டோம், மஸ்ஜிதுகள்ல என்ன ஏற்பாடுகள், ட்ரஸ்டி போர்டு சேர்ந்து இதுக்கு என்ன முயற்சிகள், உலமாக்கள் நாங்க என்ன செய்தோம், வசதி படைத்தவர்கள் என்ன செய்தார்கள், அதை பத்தி பிக்கரே இல்லை. நான் இந்த சொல்றேன் வட்டையா, எங்களுக்கு முழு உலகத்துல இந்த வட்ட பூஜா என்றமே சுத்தி வர அடி புழுவுறதுக்கு காரணம் இந்த வேலையை செய்யாததான் காரணம். இந்த அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த இல்ல, கோலைகள் நாங்க. நான் என்ன தைரியமா சொல்ல தயார், கோலைகள். இஸ்லாத்துக்கு வாரவனை இஸ்லாத்துக்கு எடுக்க தயார் இல்ல, நாங்க இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க பள்ளியால தயார் இல்ல. பயந்த கூட்டம், யாருக்கு பயம், எவனுக்கு பயம்? பயப்பட வேண்டியவன் அல்லாஹ் ஒரே ஒருவர். நாங்க வாழ வர இல்ல, சாவ வந்தவங்க. பௌத்து தான் எங்களை நோக்கம், பௌத்துக்கு பின்னால எங்களை வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். பௌத்துக்கு பயந்த கூட்டம் இல்ல, பௌத்த வரவேற்கிற கூட்டம், பௌத்த ஆதரிக்கிற கூட்டம், பௌத்துக்கு தயாரிக்க வேண்டிய கூட்டம் தான். இதுக்கு இந்த கருத்து நான் சொல்றது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமாயிதான் எனக்கு சொல்லித்தாங்க. ஜும்மாவுக்கு பின்னால சொல்லுங்க, ஹஜ்ரத் நீங்க சொன்ன கருத்து மாத்தமான கருத்து, குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸுக்கு மாத்தம். அதனால எங்களுக்கு வாழ்க்கை அல்ல நோக்கம், மௌத்து தான் நோக்கம், ஆகிரம் தான் நோக்கம், அல்லாட பொருத்தம் தான் நோக்கம். அப்ப நாங்க யாருக்கு பயப்படுவோம்? எங்களுக்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திய பாவிச்சு அனுபவசாலிகள் கிட்ட அனுபவம் எடுத்து குர்ஆன் ஹதீஸ அறிவை கற்றுக்கொண்டு அழகான முறையில நாங்க எங்களோட வேலையை செய்வோம். வார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுக்காக செஞ்ச வேண்டா, நபியுடைய முறையில செஞ்ச வேண்டா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அல்லாட உதவி வரும். விரோதியுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாத்துவான், விரோதியுடைய உள்ளத்தை அல்லாஹ் பயத்தை போடுவான். அதுதானே துவா, நாங்க ஒத்தர கெடுதிலேந்து பயப்படுறோம். எனக்கு ஒரு விரோதி இருக்கிறான்டா, நாங்க என்ன துவா ஓதணும்? அல்லாஹும்மா இன்னா நஜாலுக ஃபி நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். யா அல்லாஹ், நாங்க உன்னை அவனுடைய உள்ளத்துல போட்டுரும், உன்னுடைய பயத்தை போட்டுரும். அல்லாட பயத்தை அவன் உள்ளத்துல போட சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அவன் கெடுதிலேந்து உனக்கிட்ட நான் பாதுகாப்பு தேடு. இதுதான் துவா. அல்லா செய்யற பெரிய உதவி என்ன தெரியுமா? விரோதியுடைய உள்ளத்தில் அல்லா பயத்தை போடுவான், எல்லா ஆயுதங்களோட நின்று கொண்டிருப்பான். ஆபரேட் பண்ணேலா, வேலை வேலை செய்யாது, அல்லா செஞ்சிருவான். அல்லா கொண்டு பெரிய வேலை இல்லை. சரி, அவன் எங்களை சுட்டு கொண்டாலும் ஷஹீத், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அல்லாவை சந்திக்க போல அல்லா எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்க பாக்கியம் கிடைக்கும். வேற என்ன சந்தோஷம் துனியால? ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற காணிக்கையே மௌத் என்றார். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்க கூடிய காணிக்கை சந்தோஷம் மௌத்த கொடுக்கிறேன். வாழ்க்கைய நீண்டா ஆயுள கொடுக்கறதல்ல, மௌத்தாக்கிடுவான் அவனை. ஏனென்றா அல்லாஹ் அவனை கொண்டு திருப்தி அடைஞ்சதுனால அல்லாஹ் அவனை சந்தோஷப்படுத்தணுமே, அதுக்காக வேண்டி துனியால வச்சு உண்மையா சந்தோஷப்படுத்தேலா, சரியா சந்தோஷப்படுத்தேலா, நிரப்பமா சந்தோஷப்படுத்தேலா, அதனால மௌத்தாக்கித்தான் சரியா சந்தோஷப்படுத்தும். அதுக்குதான் மௌத்தாக்குறாங்க, வேற கோபத்துல இல்ல. நல்லவங்களுக்கு மௌத்த கொடுக்கிறது சந்தோஷத்துல, மாற்றமானவனுக்கு மௌத்த வருவது அவனை தண்டிக்க, அவனை பிடிக்க, அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்க. வலனுதி பன்னஹும் மினல் அஸாபில் அத்னா துனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நாங்க துனியால கொடுக்கிறது சின்னது, சின்ன சின்ன தண்டனை தான் தாரோம், சின்ன சின்ன பனிஷ்மெண்ட். தூனல் அஸாபில் அக்பர் பெருசு இல்ல, இங்க தாரது பெருசு இல்ல, பெருசுக்கு அங்க, பெருசு எங்க கிடைக்கும் அங்க. வல் அஸாபுல் ஆகிரத்தி அக்பர் லௌ கானூ யஅலமூன். ஆகிரத்துடைய அஸாப பெரிய அஸாப் என்றார் குர்ஆன்ல. பெருசு அங்கதான் இருக்கு, இங்க சின்னதுதான். எவ்வளவு வந்தாலும் இது ஒன்று முழுந்தோத்து அங்கே சாம்பலாவினாலும் சின்ன தண்டனை தான், பெருசி அங்கே இருக்கு. இங்க இடி புழுந்தத்தோட மௌத்தா போவான், அங்க மௌத்தே இல்லை, தொடர்ச்சியான தண்டனை. தொண்டேல சாப்பாடு ஆயிரம் ஆயிரம் வருஷம் பசியில கதர் இன்னத்துக்கு போற சாப்பாடு கிடைக்கும், அதை திண்டா தொண்டேல இருவி கொள்ளும், இருவி கொண்டு எத்தனையோ ஆயிரம் வருஷம் இருப்பான். சாப்பாடு இருவி எத்தனையோ ஆயிரம் வருஷம், அந்த இருவின சாப்பாட விழுங்கி கொண்டதுக்கு தண்ணி கேட்டா வசுகோமா அன்ஹமீமா, பயங்கரமான சூடான தண்ணி கொடுக்கப்படும். அந்த சூடு எப்படி சூடு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவன் குடல் எல்லாம் துண்டு துண்டா போகுமா. குர்ஆன் தர்ஜுமாக்களை பாருங்க, உலமாக்களை வச்சு தஃப்ஸீர் செய்ய வைங்க. ஏன்னா விருப்பம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் தகுதியான ஒரு ஆலிம வச்சு சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து குல்லாவுது ரப்பின் நாஸ் வரைக்கும் 6666 ஆயத்துகள், ஆயத்துகளை பிரிச்சு ஒரு நாளைக்கு இத்தனை ஆயத்துகள், அல்லது ஒரு நாளைக்கு இத்தனை பேஜ், அல்லது ஒரு நாளைக்கு இத்தனை நிமிஷம் என்று குர்ஆன் விளங்கப்படுத்தும். அதுக்கு ஏற்பாடு இருக்கா? எத்தனை மசிதிகள் அதுக்குள்ள முயற்சிகள் நடக்குது, எத்தனை பேருக்கு கவலைப்படுறோம், ட்ரஸ்டி போர்டுக்கு வரேண்டா தண்ட, அதுக்கு என்ன மாஷா அல்லாஹ் பத்ரி யுத்தம் உஹத் யுத்தம் நடக்குது, போர்டுக்கு வாரத்துக்கு போர்டுக்கு வந்தவங்க செய்யற வேலை என்ன, யாரா இருந்தாலும் சரி நானும் தான் நீங்களும் தான் சட்ட திட்டங்கள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு எல்லாருக்கும் தான், உண்டை உருவாக்க யோசிக்கிறது இல்ல, புதிச்சொண்ட உருவாக்கிறதுக்கு சண்டை நடக்குது, இதுதான் நடக்குது துனியால. ஒரு புதிச்ச உண்டை உருவாக்குவோமே, ஒரு நல்ல காரியத்தை உருவாக்குவோமே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் எங்களால, எங்களை சுத்தி வளர்ச்சி. இந்த மஹல்லாவை உதாரணத்துக்கு எடுத்தா எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அந்த அவ்வளவு குடும்பங்கள்லையும் எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனை அனாதைகள் இருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் தினால ஈடுபடுறாங்க, எத்தனை பேர் மாசமான வேலையில் ஈடுபடுறாங்க, இது அவ்வளவும் மசிதில் இருக்கும், அவ்வளவும் இருக்கும். வெறும் சந்தா எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பள்ளிக்கு தள்ளி சேர்க்க மட்டும் இல்ல, செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா ட்ரஸ்டி போர்டுக்கு சின்ன குடிக்க டைம் இருக்காது, வேலை செய்ய சரியா ஆரம்பிச்சா. என்ன கருத்து, நானும் நீங்கள் சரியா ஓடின வேண்டா, சரியா இந்த தீனுக்கு பாடுபட்ட வேண்டா, சரியா கவலைப்பட்ட வேண்டா, எனக்கு உங்களுக்கு சின்ன குடிக்க மனைவி மக்களை பார்க்கவும் நேரம் இல்லை என்ற அளவுக்கு வேலை இருக்கு, வேலை இருக்கு என்று சொல்றத வாரண சொல்ல, வேலை நிறைய நிறைய இருக்கு. இன்றைக்கு அடிப்படகுல மட்டும் சாப்பாடு கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் என்றோம், அதல்ல. நாங்க எப்பயுமே அவங்க அந்நிய மக்களோட எப்படி இந்த உறவை நாங்க உண்டாக்கி கொள்றது, அவங்களுக்கு எப்படி இஸ்லாத்த பத்தி ஒரு நல்ல எண்ணம் வாரத்துக்கு எங்களால் என்ன செய்யலும், எங்களோட மஸ்ஜிதால என்ன ஏற்பாடுகள் செய்யலும், ஒரு பெருநாளை வச்சு ஏதாவது செய்யலும், எங்களோட முஹர்ரம் புது வருடத்தை வச்சு எங்களுக்கு ஏதாவது செய்யலும், எவ்வளவு இருக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு. அவங்களே மட்டும் முந்தி காலத்துல இருந்து ஏதோ இப்பதான் கொஞ்சம் தவிர்ந்து கொள்றோம், இல்லையா தம்சல் எல்லாம் திண்டாள்கள் தான், நாங்க எல்லாம் போனில் திண்டாள்கள், நானும் தான் நீங்களும் தான். ஒரு காலம் வேளாண் சகோதரர்களே, எங்களால என்ன நடந்துச்சு, அவங்களால இந்த நாட்டில் எவ்வளவு பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம், இந்த அந்நிய நாடு அதிகமான மக்கள் அவங்க தான் இருக்கிற அதிகமானவங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஆட்சிக்கு கீழே இருக்கிறோம், நாங்கள் ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம், இந்த நாட்டில இருந்து நிறைய பிரயோஜனங்கள் அடைஞ்சு கொள்றோம், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பலர, இப்படி எல்லாம் எங்களுக்கு சலுகை தந்து எங்களுக்கு அமைப்புகள் அமைச்சு தந்த நாங்க இவ்வளவு காலமா யோசிக்க இல்ல, இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு நாங்க என்ன செய்யலும், இந்த மக்களுடைய நேர்வழிக்கு நாங்க என்ன செய்யலும் யோசிச்சோமா, அதெல்லாம் யோசிக்காதனாலதான் இப்ப அடி இப்ப நெருக்கடி, சும்மா இப்ப நாங்க ஆவது துவேசம் துவேசம் என்று துவேசத்தை அந்த வார்த்தையை விட்டுட்டு நாங்க தான் சரியா பார்த்து அப்படி இருக்கிறோம். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் பொறுப்புதாரர்கள், எங்களோட பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் கயாமத்துல கேட்க போறோம், நாங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லுவோம். சும்மா இப்படியே வாழ்ந்துட்டு திடீரென்று மவுத்து வருவது, பேசிக்கொண்டு இருந்தார் நேற்று சொன்னாங்க, திடீரென்று பேசிக்கொண்டு இருந்தார் எல்லாரோடையும், அப்படியே சரிஞ்சார் மவுத்தாவினார், பாத்ரூம் போறார் கால் சனிவினார் விழுந்தார் மவுத்தானார், இப்படித்தான் மவுத்து செய்திகள் கேள்விப்படுறோம் நாங்க. வருஷ கணக்கு நோயில இருந்து மவுத்தாவுறவங்க குறவு, இப்ப முந்தியா நிறைய இருந்தாங்க அப்படி, இப்ப திடீர் மவுத்துகள் தான் அதிகம், எனக்கும் அதுதான் நடக்க போகுது, உங்களுக்கும் அதுதான் நடக்க போகுது, திடீர் மவுத்துகள் இருந்து அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக என்ன ரசூலுல்லா, திடீர் மவுத்துல இருந்து பாதுகாப்பு தேடினாங்க, ஏன்னா அதுல நிறைய பேர் ஷாக் ஆகிருவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல, அதனாலதான் எப்பயும் மவுத்துக்கு ரெடியா இருக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்கு நாங்க செய்த இல்ல, ஒவ்வொருத்தர வசிய என்ற மவுத்துக்கு பின்னால வேலை வெட்டிகள் இப்படித்தான் நடக்கணும், எந்த கடை யாவரம் இந்த என்ன விஷயங்கள் இப்படித்தான் நடக்கணும் என்று ஒவ்வொருத்தர தலவாணிக்கு கீழே இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்படி இருக்குதா, இது அடிச்சு மௌத்தாவினத்தோட சண்டை, பாப்பட சொத்துக்களுக்கு காணிக்கு பூமிக்கு எவ்வளவு கூட குறைய சொத்து வைக்கிறோமோ அவ்வளவு சண்டை பெருசா இருக்கும், சொத்தே இல்லை என்றா சண்டையே இல்லை, பள்ளிவாசல்களுக்கு சொத்தே இல்லை என்றா சண்டை, போர்டுக்கு வரவும் தயார் இல்லை, போனா செலவழிக்க ஓடும், போனா எங்கட பொக்கட்டாலதான் கொடுக்கணும், அந்த பள்ளிக்கு ட்ரஸ்டி போர்டுக்கு போனா எல்லாரும் வர யோசிப்பாங்க, அதுக்கு தயாரானவங்க மட்டும் தைரியமா வருவாங்க, எல்லாம் நிரப்பமா இருக்கு, நல்ல வருமானமும் இருக்கு, எல்லா ஏற்பாடும் இருக்கேன்டா, எல்லாரும் வர தயார். இன்றைக்கு பொதுவான ஹாலாத்த நான் சொல்றேன், பொதுவான நிலைமை இதுதான், எந்த வேலையிலையும் அப்படித்தான், பூத்து குலுங்கி கொண்டிருந்தா எல்லாரும் கல்லாடி பொல்லாடி முழுந்து கொண்டே இருக்கும்,
காய்க்காத மரத்துக்கு எல்லாரும் போவாங்க, அதை பத்தி யோசிக்கிறவங்க திறமை இல்ல. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, மஸ்ஜித் தான் எங்களோட அடிப்படையான இடம். ரசூலுல்லா எங்க போனாலும் முதலாவது மஸ்ஜிதை யோசிப்பாங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்குள்ள வரக்கொல மஸ்ஜிது நபவி, மதீனாட பள்ளிவாசல கட்டுறதுக்கு முந்தி ரசூலுல்லா மஸ்ஜிதே புபாவ கட்டினார். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ என்ற அந்த ஆயத்து அதிகமானவங்க கருத்துப்படி இந்த குபாவுடைய மஸ்ஜிதே குபாவுடைய விஷயத்தை தான் இறங்கிச்சு. தக்வாவுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்ட மஸ்ஜித், நபியுடைய கையால கல்லுகளை தூக்கி கட்டப்பட்ட மஸ்ஜித், அங்க இருந்து தொழுதாங்க, தூங்க, ஓய்வெடுக்க, தண்டத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மஸ்ஜித் அமைச்சாங்க. அங்க இருந்து கொண்டு தான் மஸ்ஜிது நபவ மதீனாவுக்குள்ள போனாங்க. மக்கள் வரவேற்றாங்க, ஒவ்வொருத்தரும் விரும்பினாங்க ரசூலுல்லாஹ் எங்கட வீட்டுக்கு கூட்டியம் போகணும். ஒவ்வொருத்தரும் அந்த ஒட்டகத்துடைய மூக்கனா கையில பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாங்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டியம் போவ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உத்ரு கூஹா பைனஹா மாமூரா, இந்த ஒட்டகத்தை யாரு இழுக்கவான அது அத பாட்டுல விடுங்க, ஒட்டகத்துக்கு ஏவப்பட்டிருக்கிறது, யார் வீட்டுக்கு போகணும். ஒவ்வொரு அந்த ஒட்டகம் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வீட தாண்டக்குள் அவர் கவலைப்படுவார், எங்கட வீட்டு வாசல்ல இந்த ஒட்டகம் இருக்கே இல்லையே. அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன் அவங்களோட வீட்டு வாசல் சொல்றாங்க, அதையும் கொஞ்சம் தாண்டி போய் திரும்ப வந்து இருந்து கொண்டதாம். கொஞ்சம் சில எட்டுக்கள் முன் வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து இருந்து கொண்டது. அந்த வீட்டுல ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. அங்க இருந்து கொண்டு தான் மஸ்ஜிது நபவிக்கு பிளான் பண்ணினாங்க. ரெண்டு அநாத பிள்ளைகளுக்கு சொந்தமான இடம், அநாதைகளோட சொத்துக்கள்ல மிச்சம் கவனம் செலுத்தணும். நான் பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தரோட வியாபாரம் செய்யறேன், பார்ட்னர் திடீர்னு மௌத்தாவிட்டாரு, முழு கணக்கு வழக்கு வியாபாரத்துடைய விபரம் எனக்கு தான் தெரியும், நான் இதுல விளாடினா விதவை அநாதைகளோட சொத்தை சாப்பிடுறேன், நல்லா விளங்கணும். தேசில விளாட்டு இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் அநாதைகளோட சொத்தை சாப்பிடுறாங்களோ ஃபைன்னமாயா குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்களோட வயிற்றுல அவங்க நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க என்றார். சாப்பாடு போட இல்ல, நெருப்பு போடுறாங்க. அநாதைகளோட சொத்துக்கள்ல மிச்சம் பயப்படணும். எங்கட குடும்பத்துல யாராவது மௌத்தாவினா, ஒரு ஆண் மௌத்தானா, அந்த அந்த ஆணுடைய சொத்து காணி பூமி அந்த அவருடைய யாவரம் தொழில விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்தி அது உரியவங்க அந்த விதவை அந்த அநாத பிள்ளைகளுக்கு போய் சேரணும். விளாடேல, கேட்க பார்க்க உத்தரம் இல்லை, அதனால எங்களுக்கு வேண்டிய ஒன்றை சொல்லேலும், நான் சொல்றது தான் கணக்கு என்று எனக்கு வேண்டிய ஒன்றை செய்யலும். அல்லாஹ் பாதுகாக்கணும், பயங்கரம். அதனால அந்த அநாத பிள்ளைகள் இந்த 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 இடத்தை மஸ்ஜிது நபவிய பள்ளிவாசல கட்டுறதுக்கு இந்த இடத்தை சும்மா கொடுக்க தயாரானாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்க இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன் அவங்கள்ட்ட இருந்து காசை எடுத்து அந்த அநாதைகளுக்கு காசை கொடுத்து அந்த காணிய தள்ளி கொடுத்து வாங்கினாங்க. வாங்கித்தான் மஸ்ஜித் அமைச்சாங்க. மஸ்ஜித் அந்த பெரிய அமைப்புல இருக்க இல்ல, ஈச்சப்பழ மரத்தை வெட்டியாச்சு, தூணை போட்டாச்சு. இந்த தூண்கள் இருக்கே இத மாதிரி தூண் ஈச்சப்பழ மரம், கூரை வந்து ஈச்சப்பழ மரத்துடைய ஓலை, அதுதான் கூரை. இந்த டைல்ஸோ காப்பட்டோ கீப்பட்டோ ஒன்றுமே இல்லை, மழை பெஞ்சா சேரு. அதனால தான் இமாம் ஜமாத்தோட ஆண்கள் தொழுவது கட்டாய கடமை. ஆண்களுக்கு இமாம் ஜமாத் கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. எனவே முனாஃபிகீன்களும் இமாம் ஜமாத்துக்கு வருவாங்க. அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் உள்ளத்துல குப்புரை வச்சுக்கொண்டு வாயில கலிமா சொன்னவங்க, அவங்களும் இமாம் ஜமாத் வருவாங்க. அப்ப மழை பெஞ்சா சொல்லுவாங்க, அலா சல்லோபி ரிஹாலிக்கும், உங்களோட இடங்கள்ல தொழுதுக்கும். இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்பு, இந்த ஹதீஸ்ல சொல்லி சொல்லி நாங்க தப்பாம ஏலாத இக்கட்டான ஒரு நிலைமைண்டா யோசி கேளு, இல்லைண்டா இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு. மழை பெஞ்சாலும் பள்ளிக்கு வர வசதி இருக்கு. நாங்க என்றாலும் தக்குவாவுக்கு பாரமா விஷயங்களை செய்யும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டது. லாம்பு இல்ல மஸ்ஜிதுல, ஹிஜ்ரி 9ல தான் லாம்பு பத்த வைக்கப்பட்டுச்சு. லாம்பு இல்ல, வெளிச்சம் இல்ல, சுப தொழுதுக்கு கிட்டைக்கிறவரை பார்த்தா ஆள விளங்காது, அடையாளம் கண்டுகொள்ளையலாம். ஏன்னா இருட்டு, அப்படி அவ்வளோ வக்தில தொழுது இருக்கிறாங்க, அடுத்தது இருட்டா இருந்திருக்கு. இது நான் ஹதீஸ்ல வாரத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஹிஜ்ரி 9, அதாவது மதீனாவுக்கு போயிட்டு 9வது வருடம், தமீமுத்தாரி ரதியல்லாஹு தாலான்ஹு தான் முதலாவது மஸ்ஜிதுல லாம்பு பத்த வச்சோம். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில மஸ்ஜித் இது முக்கியமான இடம். இந்த உலகத்தில் ஆக சிறந்த இடம் மஸ்ஜித். இந்த உலகத்தில் ஆக கெட்ட இடம் பஜார் என்று சொல்ல சொன்னாங்க. கெட்ட இடம் என்ற கருத்து அங்கே அல்லாஹ்க்கு மாத்திரம் நடக்குது. பஜார்ல பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, மோசடி செய்யறாங்க, பொய் சத்தியம் செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க. இப்படி அல்லாஹ்க்கு மாற்றமான காரியம் பஜார்கள் அதிகமா நடக்கிறதுனால தான் பஜார் கெட்டதுன்னு வந்துருக்கு. மஸ்ஜித் ஏன் சிறந்த இடம்? இங்கே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுவது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம் மஸ்ஜிதுகள். யாருக்கும் சொந்தம் இல்ல, அல்லாஹ்க்கு சொந்தமான இடம். அல்லாஹ்வை பத்தியே ஞாபகப்படுத்தப்படுது. இந்த இடத்துல அல்லாஹ்வை நினைவூட்டப்படுதோ அந்த இடம் சிறந்தது. இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல் நடக்குதோ அந்த இடம் கெட்டது. நல்ல இடம் கெட்ட இடம் என்றது எதை வச்சு முடிவு செய்வோம் என்றா இடத்துல பூமியை வச்சு அல்ல, அந்த அந்தந்த பகுதியில் நடக்கிற செயலை வச்சு, அந்தந்த நடக்கிற இடத்துல செயலை வச்சுதான் அந்த இடங்கள் முடிவு செய்யப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அமானிதம், அமானிதம் வாக்களிக்கிறது அமானிதம். சஷ்டி போர்ட் மீட்டிங்கள் நடக்க இருக்குது, அதுல ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. நான் என் மாமாவை போட்டுக்கொள்ளணும், என் வாப்பாவை போட்டுக்கொள்ளணும், என் கூட்டாளிய போட்டுக்கொள்ளணும், என்ன அப்படி போட்டு அவரால் சரியான பரிபாலனம் நடக்க இல்லை என்றா நானும் அந்த பாவத்துக்கு ஒத்து கொடுத்தவன், உதவி செஞ்சவனா கருதப்படுவேன். யாரா இருந்தாலும் நாங்க பார்க்கணும், இவரு இந்த பொறுப்புக்கு வந்தா வேலை நடக்குமா, எங்கட மஹல்லா ஹயாத் ஆகுமா, சமுதாயத்துக்கு தேவையான வேலைகள் நடக்குமா, இதத்தான் யோசிக்கும். அவருக்கு விளப்பங்கள் இருக்கிறா, மார்க்க அறிவுகள் இருக்கிறா, இவர் அல்லாஹ்க்கு பயப்படக்கூடியவரா? ஏனென்றா பள்ளிவாசல பரிபாலிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல அஞ்சு விஷயம் சொல்றான். இந்த அஞ்சில் ஆக முக்கியமானது கடைசி. மக்கள் எல்லாம் செய்யறாங்க, அதாவது அல்லாஹ்வை நம்புறது, ஆகிரத்தை நம்புறது, தொழுகைய நிலை நிறுத்துவது, அஞ்சு நேர தொழுகைய, ஜகாத் கடமையா இருந்தா ஜகாத்தை கொடுக்கிறது, அஞ்சாவது அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். இன்னைக்கு சண்டித்தனம் எல்லா இடத்துலயும் இருக்கு, மஸ்ஜிதுலயும் சண்டித்தனம், எங்க போனாலும் சண்டித்தனம், எல்லா இடத்திலையும் அச்சுறுத்தல்கள். ஒரு தீண்ட வேலையை செய்யலா, ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை முன்னுக்கு இறங்கி செய்யலா, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு வேலைக்கு இறங்கலா, எல்லாம் அச்சுறுத்தல்கள், வெப்பம் தலைக்கின்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பயந்தவரு, அதுக்கெல்லாம் பயந்தவரு போர்டுக்கு வர தகுதி இல்லை. நீங்க வெயிங்க, பிரச்சனை இல்ல, நாங்க சும்மா அணியமா தவறு செஞ்சா திருத்தணும், தவறு செய்ய தவறு செஞ்சா திருத்தப்படணும். ஆனா தவறுகளை திருத்துறதுக்கு முறை இருக்கு. ஒருத்தர மானத்தை போக்கி, அவரை கேவலப்படுத்தி, அவரை சீரழிச்சு, அவரை மட்டம் தட்டி திருத்துறது, அது திருத்துற முறையில் புராண திருத்த முறையும் இல்லை. இன்னைக்கு தான் கேவலப்படுத்துறது நல்ல வழி ஒன்று இருக்கேன். நான் போன ஜும்மாலையும் சம ஓட்ட பள்ளியில ஞாபகப்படுத்தினேன். முந்தி ஏண்டா ஒத்தட்ட ஊர் பலாய கழுவ ஒவ்வொருத்த போயிட்டு தான் கழுவணும். ஆளை தேடி ஆள் கிட்ட போயிட்டு இவர் இப்படி இவர் அப்படி என்று ஆள் தேடி தேடி தான் சொல்லணும். இப்ப அப்படி இல்லை, ஒரு ஒரு செகண்ட்ல மெசேஜ் அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல. ஒத்தரை கேவலப்படுத்தணும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சில நிமிடங்கள்ல அனுப்பிடுறேன். அவரை கேவலப்படுத்தி, மானத்தை போக்கி, சீரழிச்சு, அந்த மனுஷன் மனைவி மக்கள் குடும்ப பொறுப்புகள் மானம் மரியாதை என்றது மனிதன் உயிரை விட மேலான. அப்படிதான் சிலவங்க மானம் போகும் என்ற பயத்துல தற்கொலை செஞ்சு கொள்றாங்க, தீன் இல்லாதவங்க செய்யறாங்க. அவங்களோட மானம் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம். அப்ப மானத்தை போக்குறது எவ்வளவு, ஆளை கொள்றதை விட பயங்கரமான, ஆளை கொள்றதை விட மானத்தை போக்குறது பயங்கரமான. பொது சொத்துக்கள்ல அல்லாஹ் பயப்படுவது விசேஷமா, எங்கட சொத்து இல்லையே நாங்க அல்லாஹ் பயப்படணும், எங்களுக்கு வீண் விரயம் செய்ய அனுமதி இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தள்ளியே எந்த இஷ்டப்படி எனக்கு செலவழிக்கல, அநியாயமா மாத்தமா பாவத்துக்கு செலவழிக்கல, வீண் விரயம் செய்யல. அப்படியே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல பொது சொத்துக்களோட விஷயத்துல அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல விளையாடலுமா, இதுல அநியாயம் செய்யலுமா, இதுல மோசடி செய்யலுமா, இதுல மாற்றமா நடக்கலுமா? மக்கள் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இல்லடா சுட சுட கிடைச்சா ஸ்பாட் ஃபைன், உடனே ஃபைன் பண்றாங்களே, அத மாதிரி ஃபைன் தந்தா அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம இப்போ பெரியோரு கூட்டம் மேல ஒரு மிருகமும் இருக்காது என்றான் அல்லாஹ். அதனால மேலாம் சொல்லி நாங்க அல்லாவை தான் பயப்படுவோம், வேற யாருக்கும் பயந்து வேலை இல்லை, எவனுக்கும் பயப்படுறதுனால ஒன்று நடக்க போறே இல்லை. ஏசுவாங்க பேசுவாங்க குறை சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை, அல்லாவுக்கு நான் பயம். அதத்தான் அல்லாஹ் இந்த பள்ளிய பரிபாலிக்க கூடியவங்களோட விஷயத்துல அஞ்சு விஷயம் சொல்றேன், கடைசியா சொல்றேன், இந்த பள்ளி வாசலை பரிபாலிக்க கூடியவங்க அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கு ஜமான் எப்படி இருக்கேண்டா, நேர்மையா நடந்து உண்மையா நடந்து பேணுதலா நடந்தாலும் குறை சொல்லுவாங்க, படுதூறு சொல்லுவாங்க. போர்ட்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு வாகனம் ஒன்று எடுத்து ஓடினா, அல்லது ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வாகனம் ஒன்று எடுத்து ஓடினாலும் அண்ணன் சல்லியில ஓட்டுறான்னு, அவர் ஒரு ஊட வாங்கினாலும் அண்ணன் அடிச்சுதான் பள்ளி சல்லி ஏண்டுவாங்க. அந்த மனுஷன் பேணுதலா பக்குவமா நடக்கிறவரா இருந்தாலும் வாய் கூசாம சொல்றாங்க. அல்லாஹ் தான் இவங்களை பாதுகாக்கணும். கோல் சொல்றவன் சொர்க்கமே போக மாட்டானேண்டா, கோல் சொல்றவன் மூட்டி வைக்கிறவன். அப்ப இப்படி படுதூறு சொல்றவனுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதேண்டா, 80 கசையாடி கொடுக்கட்டுமா. மார்க்கம் என்ன சொல்லுது, படுதூறு சொல்றவனுக்கு 80 கசையாடி கொடுக்கும். செய்திகளை அலசுத இல்ல, ஆராய இல்ல, ஒரு சைட் செய்தி எடுத்துக்கொண்டு அதிகமானவங்க நடந்து கொள்றாங்க. அலிரதி எல்லாம் சொல்றாங்க, ஒத்தன் வந்து சொல்றான், அவன் கண் கலம்பு, அவன் வந்து காலியார் கிட்ட சொல்றான், தலைவர்கிட்ட சொல்றான், அல்லது ஒரு பொறுப்பான ஒத்தத்தை சொல்றான், ஏண்ட கண்ண அவன் கலத்திட்டான் என்று சொன்னா, இவன் சொன்னதை ஏண்ட கண்ணும் கலந்துதான் இருக்கு உண்மையில, இவன் பேச்ச மட்டும் முடிவு செய்யாதீங்க. ஏனேண்டா சில நேரம் இவனே இவன் கண்ணை கலட்டிட்டு உங்கள்ட்ட வந்து சொல்லிடு. அலிரதி எல்லாரும் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு ஜமான் அப்படிதான் இருக்கு, படுதூறு சொல்றத பத்தி வாய் கூசாம ஏசுறது. அது உலமாக்களுக்கும் தான், பொதுமக்களுக்கும் தான், படித்தவர்களுக்கும் தான். அதனால தான் மேலான சோதனை நான் விளங்கினது, பொறுப்புகளுக்கு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய வேலை என்றது லேசி வேலை இல்ல. நல்ல விளப்பத்தோட நல்ல அகலாக்கோட மக்கள் எல்லாம் அனுசரிச்சு ஆதரிச்சு விஷயங்களை பசுந்த பிளான் பண்ணி செய்யணும். அதுக்கு ஒரு அறிவு தேவை தானே, ஒரு படிப்பறிவு விளப்பம் ஒன்று தேவையே, அதோட அல்லாட பயமச்சமும் தேவையே. அப்ப அப்படியா கொண்ட மக்கள் ஏன் பொறுப்புகளுக்கு வாராங்க இல்லைண்டா, அவங்களுக்கு தெரியும் நாங்க போனா எங்களுக்கு சேத்த பூசி விடுவாங்க, எங்களுக்கு மடை அடிப்பாங்க, எங்களைய சீரழிச்சு கேவலப்படுத்தி விடுவாங்க. அப்ப யாரும் மனைவி சொல்லுவா தேவையில்லாத வேலை சும்மா இருங்க வீட்டுல உங்களோட வேலையை பார்த்துக்கொண்டேன்னு வா. ஏன்னா மனைவிக்கு இந்த செய்தி காலுக்கு முழுந்தா, பிள்ளைகளுக்கு காலுக்கு முழுந்தா, பிள்ளைகள் சொல்லுவாங்க ஏ வாப்பா இது நீங்க உங்களோட யாவார தொழில பார்த்துக்கொண்டு இருங்கலே, என்னத்துக்கு இப்படி ஏச்சு எங்களுக்கு இத்தையும் சொல்றாங்களே, எங்களுக்கும் கேவலமே வாப்பா, உங்களைய பத்தி சொல்லக்கூட எங்களுக்கும் கஷ்டமா இருக்கே. அந்த பொம்பளை எங்க எங்கேயாவது போனா யாராவது பொம்பளை ஹிண்ட் அடிச்சா அந்த பொம்பளைக்கு கஷ்டம். அதனால தான் பொறுப்புகளுக்கு தகுதியானவங்க வர்றாங்க இல்லைண்டா. அப்ப பொறுப்புகளுக்கு தகுதியானவங்க வர இல்லைண்டா, தகுதி இல்லாதவங்க வருவாங்க. வந்தா அவங்களால நலவு நடக்குமா கெடுதி நடக்குமா, ரொம்ப தெளிவான விஷயம். அவங்களால மோசடியும் பொய்யும் ஏமாற்றமும் அநியாயமும் பொடுப்போக்கும் இதுதான் நடக்கும். இது நான் பொதுவான அமைப்புல சொல்ற கருத்து. இன்றைக்கு மக்களுக்கு டைம் இல்ல, அவங்க அவங்களோட பொண்டாட்டி புள்ள தொழில் வியாபாரங்களுக்கே டைம் இல்ல. அவ்வளவு எங்களுக்கு நாங்க எல்லாம் பிஸி, செஞ்சதொண்டும் இல்ல, ஆனா டைம் இல்ல, நடந்ததொண்டும் இல்ல. முந்தி காலத்தை எடுத்தா 10 புள்ள 12 புள்ள 15 புள்ளைய பெத்தாங்க, ஊட பார்த்தா குடிசை இந்த ஏரியாவோ எந்த ஏரியாவோ. எங்கட கொழும்ப பாப்பமே நாங்க அவுட் அவுடுவோம், எங்கட கொழும்புடா லைட் இல்ல, தண்ணிக்கு வசதி இல்ல, டெப்லைன் இல்ல. அப்ப கிணத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த 10 பிள்ளையோட உடுப்ப கழுவி கொண்டு அந்த அடுப்ப ஊதி கொண்டு அந்த சோத்தை ஆக்கி கொண்டு இருக்கிற வீட்டு வேலை எல்லாம் சிரமத்தோட, எல்லா வேலையும் சிரமம். அப்படி எல்லாம் இருந்து 10-15 பிள்ளைல பெற்றாங்க. நாங்க அதையாவது செஞ்ச வேண்டாம், அதுவும் செஞ்சது நாங்க. இன்றைக்கு எல்லாம் முன்னேறி, வீடு முன்னேறி, வாகனம் முன்னேறி, எங்களோட சாப்பாடுகள் முன்னேறி, உடுப்பு முன்னேறி, வருமானம் முன்னேறி, ஒரு போனுக்கு பதிலா 2-3 போனை தூக்கி கொண்டு நடந்தது என்னண்டா, நடந்தது ஒன்றும் இல்லை. செஞ்சது சாதிச்சீங்க என்ன, சாதிச்சது ஒன்றும் இல்லை. குறைஞ்சது ஒரு 8-10 பிள்ளைல பெத்தாவது ஒரு ஈமான் இஸ்லாத்தோட வளர்த்து அந்த பிள்ளைல ஓத படிக்க வச்சு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா சரி ஆக்கினாமா என்ன, அதையும் செய்ய இல்லை. அதுக்கு நாங்க தயாரில்லை, புள்ள பெறவும் தயாரில்லை. ஏழு மாணவர்கள் செய்ய இருந்தாங்க. இன்றைக்கு சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவை இருக்கு. நாங்க அப்படி செஞ்சிட்டா எந்த நானும் நீங்களும் கபூர் நிக்க போல அந்த பத்து பிள்ளைகளால் வார நன்மையே பெரிய நன்மையாயி. பத்து பிள்ளைகளும் அஞ்சு நேரம் தொழுந்தா, பத்து பிள்ளைகள் அஞ்சு நேரம் மட்டும் தொழுதா, பருள் மட்டும் தொழுதா, ஒரு நாளைக்கு 17 ரக்கா பருள், பத்து பிள்ளைகள் தொழுதா 170 ரக்கா உடைய நன்மை கபூருக்கு வரும். வாப்பாட கட்டம் பாத்திய ஆள் போட்டு ஓதவே தேவையில்லை, புள்ளைகள் செய்வதே போதுமே. அப்படி பார்த்தா பிள்ளைகள் குரான் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, சமூக தேவைகள் ஈடுபடுவாங்க, படிச்சு கொடுப்பாங்க, ஓதி கொடுப்பாங்க, நாலு நல்ல விஷயத்தை மக்களுக்கு செய்வாங்க. அவ்வளவு நன்மையும் எந்த சந்தேகமும் இல்லாம அந்த கபரு குழியில் வைக்கிற உமா அப்பாக்கு வந்து கொண்டே இருக்கு. நாலு சைடால வரும். அதையாவது செஞ்சமா அதுக்கு நாங்க தயாரில்லை, சாதிச்சது ஒன்றும் இல்லை. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம், இன்றைக்கு ஆட்களுக்கு இந்த பொது வேலைகளுக்கு சமூக சேவைகளுக்கு டைம் கொடுக்க நேரம் இல்லை என்றார். அப்போ ஒருத்தர் டைம் கொடுக்கிறாருன்னா பெரிய ஒரு தியாகத்தோட தான் கொடுக்கிறார். எத்தனையோ கல்யாணங்கள் மிஸ் பண்ண வேண்டி வரும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், எல்லா இடத்துலயும் அதெல்லாம் சகிச்சு கொண்டு தான் டைம் கொடுக்கும். அப்ப அப்படி கொடுக்க அதே பெரிய கஷ்டம். அப்ப அவருக்கும் படுதூறு சொல்லி, இல்லாத சூழல சொல்லி, இருந்தத சொல்றேன்டா அது பொருத்தம், அதுவும் முறையா சொல்லி தகவல்கள் திருத்தப்படணும். அப்ப சொன்னா மக்கள் வரமாட்டாங்க பொறுப்புகளுக்கு. அதனால அல்லாஹ் கிருப செய்வான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சிந்திச்சு செயல்படுவோம். வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாத்தான் போகும், நல்ல நல்லதா அமையாது. இன்னும் இன்னும் காலம் கெட்டு போற நிலைமையில காலம் அல்ல, மக்கள் கெட்டு போறாங்க, உள்ளங்கள் கெட்டு போகுது. அதனால எங்களுக்கு ஈடேற்றம் தீன கொண்டு மட்டும்தான். எங்கடா எங்கள்கிட்ட ஆயுதமும் இல்ல, பட பட்டாளமும் இல்ல, ஆட்சி அதிகாரங்களும் இல்ல, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்ல. எங்களுக்கு குறைஞ்சது அல்லாட தொடர்பும் இல்லைண்டா. அல்லாட தொடர்பாவது எனக்கு உங்களுக்கு இருக்கணுமே, எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு இருக்கணுமே, அல்லாட உதவியாவது எனக்கு உங்களுக்கு தேவையே. அப்படி அதொண்டு இருந்தாவே போதுமே, மக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொள்வானே, அல்லாஹ் பார்த்து கொள்வானே. அதனால மேலாண் சொல்ல கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போம், நிதானமா நடுநிலை மேல நின்று சண்ட சச்சரவுகளை விடுவோம், அடிப்புடிய விடுவோம், நாங்க சேருவோம், ஒன்று கூடுவோம். அவர் அவர்கிட்ட சொந்த கருத்தை அவர் அவரோட வச்சுக்கோங்க. தேவை இல்லாததுக்கு சண்டை பிடிக்காம திரிஞ்சு கொண்டு கேவலப்படுத்திக் கொண்டு எங்களைய மக்கள் இந்த சமுதாயம் எப்படி சமுதாயம் ஆவிட்டேன்டா. எங்களை முஸ்லிம் சமுதாயம் அந்நிய மக்கள் சிரிக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான நாள் பெருநாள், அதையாவது சந்தோஷமா கொண்டாட இயலாத ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் என்று சொல்ற நிலைமையில இருக்கு. எப்படி இஸ்லாத்துக்கு வாரம் வருவானா, வர யோசிப்பான். இவளோட பெருநாளைக்கும் சண்டாப்பா, ஒரு சந்தோஷமான நாள் அடிச்சு கொள்றாங்க. எந்த நாள் சந்தோஷமான நாள், வாழ்க்கை பூராவே பிரச்சனை. அல்லாஹ் பள்ளிக்கு போனாலும் சண்டை, மதரசாக போனாலும் சண்டை, ஏதாவது ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டாலும் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி போன வேண்டா, நாங்க உலகத்துல நன்மை அல்ல சம்பாரிச்சு கொண்டு போவோம், பாவத்தை சம்பாரிச்சு போகக்கூடிய நிலைமை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். துனியாலே நிம்மதியா இருந்தது இல்ல, ஆகரத்துலயும் நிம்மதி அடிக்க கிடைக்காது. துனியா எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆகரமாவது நிம்மதி அமையணுமே மேலான சோர்கள். அதனால் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக, எங்களை நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக, எங்களுக்கு நேரான வழியை காட்டி தந்தருள்வாயாக, எங்களோட கல்புகளை வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை வழிகேட்டில் இருந்து தவறு மாற்றமான வழியில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா, எங்களோட சந்ததிகளையும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக, முழு உலகத்துக்கும் இஸ்லாத்துடைய கலிமாவுடைய காற்றை வீச செய்வாயாக, மற்றவருடைய இதயத்துக்கு எங்களை காரணமாக்கி வைப்பாயாக, எங்கள் அனைவருடைய கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயாக, ஒவ்வொருவருடைய தொழில் வியாபாரத்துல பறக்க செய்வாயாக, கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக, குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக, ஒவ்வொருத்தர குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பாயாக, பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து, நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ قُلْ لِلْكَوْنِ وَقُلْ السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.